அதிகாரம் 8. மருத்துவர் ஒரு ஆசிரியர். மெய்யான மருத்துவர் ஒரு ஆசிரியராவார். தன்னுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இருக்கிற நோயாளிகள் மேல் மாத்திரமல்ல, தான் வசிக்கிற சமுதாயத்தின் மேலும் இருக்கிற தனது பொறுப்புகளை அவர் உணர்கிறார். சரீர மற்றும் மனநலத்திற்கான பாதுகாவலராக அவர் நிற்கிறார். நோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் சரியான முறைகளை போதிப்பது மாத்திரமல்ல, சரியான வாழ்க்கை பழக்கங்களை ஊக்குவிப்பதும் சரியான கொள்கைகளை குறித்த அறிவை பரப்புவதும் அவருடைய முயற்சியாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய கொள்கைகளில் கல்வியின் அவசியம். ஆரோக்கிய கொள்கைகளை குறித்த கல்வி இப்போதை போல வேறு எப்போதும் அதிகம் அவசியப்பட்டிருக்கவில்லை. சுகாதார காரியங்கள் மற்றும் வியாதிக்கு சிகிச்சை அளிப்பது உட்பட வாழ்க்கையின் வசதிகள் சௌகரியங்கள் தொடர்புடைய அநேக காரியங்களில் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிற போதும், சரீர வீரியத்திலும் சகிக்கும் சக்தியிலும் இருக்கிற வீழ்ச்சி எச்சரிப்பு அளிப்பதாக இருக்கிறது. தன் சக மனிதனின் நன்மையை குறித்த எண்ணமுள்ள அனைவரின் கவனத்தையும் இது கோருகிறது. நம்முடைய செயற்கை நாகரீகம் ஆரோக்கியமான கொள்கைகளை அழிக்கும் தீமைகளை ஊக்கப்படுத்துகிறது. வழக்கங்களும் நாகரீகமும் இயற்கையோடு போரிட்டு கொண்டிருக்கின்றன. அவை திணிக்கும் பழக்கங்களும் போற்றி வளர்க்கிற திளைப்புகளும் சரீர மன பலத்தை நிலையாக குலைத்து தாங்கக்கூடாத பாரத்தை மனுக்குலத்தின் மேல் கொண்டு வருகின்றன. இச்சை அடக்கமின்மையும் குற்றங்களும் வியாதிகளும் நிர்பாக்கிய நிலைகளும் எங்கும் இருக்கின்றன. அநேகர் அறியாமையினால் ஆரோக்கிய சட்டங்களை மீறுகின்றனர். அவர்களுக்கு போதனை அவசியம். ஆனால் அதிகமானோர் தாங்கள் செய்கிறதை காட்டிலும் அதிகம் அறிந்திருக்கின்றனர். தங்களுடைய அறிவை வாழ்க்கையின் வழிகாட்டியாக்குவதன் முக்கியத்தை குறித்து அவர்கள் உணர்த்தப்பட வேண்டும். ஆரோக்கிய சட்டங்களை குறித்த அறிவை கொடுப்பதற்கும் அவைகளை பழக்கத்திற்குள் கொண்டு வருவதன் அவசியத்தை காண்பிப்பதற்கும் மருத்துவருக்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. வெளிப்படையாக தெரியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் தீமைகளை திருத்தும் சரியான போதனையின் வழியாக அவர் அதிகம் செய்யக்கூடும். அதிகமான வியாதிகளுக்கும் மிக கொடிய தீமைகளுக்கும் கூட நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகளை சாதாரணமாக உபயோகிக்கும் பழக்கம் அஸ்திபாரமிடுகிறது. வியாதி அடையும் போது அநேகர் தங்கள் சுகவீனத்திற்கான காரணத்தை ஆராய்வதில்லை. அவர்களுடைய முக்கிய கவலையெல்லாம் வலியிலிருந்தும் அசௌகரியங்களிலிருந்தும் தங்களை விடுவிப்பதே. எனவே ஆரோக்கியமற்ற தங்கள் பழக்கங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்காது மருந்துகளின் உண்மையான தன்மையை குறித்து மிக குறைவாகவே அறிந்திருந்தும் அதை நாடுகிறார்கள். அல்லது தாங்கள் செய்த தவறின் விளைவுகளுக்கு எதிரான சில தீர்விற்காக மருத்துவர்களை அணுகுகிறார்கள். உடனடியான நன்மை உணரப்படாவிடில் வேறொரு மருந்தையும் பின்னர் மற்ற ஒன்றையும் முயற்சிக்கிறார்கள். இவ்விதம் தீமை தொடர்கிறது. மருந்துகள் வியாதியை குணமாக்குகிறதில்லை என்று மக்களுக்கு போதிக்க வேண்டும். சில வேளைகளில் அவை தற்காலிக விடுதலையை அளிப்பது உண்மைதான். அவைகளை உபயோகித்ததால் நோயாளி மீண்டு வருவதைப் போல காணப்படுகிறார். நச்சை வெளியேற்றவும் வியாதியை கொண்டு வந்த நிலையை சரி செய்யவும் போதுமான உயிர் சத்து இயற்கையில் இருந்ததே இதற்கு காரணம். பாதிப்பு ஏற்படுத்தும் மருந்துகளின் விளைவுகளையும் கடந்து ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆனால் அநேக சம்பவங்களில் மருந்து வியாதியின் இடத்தையும் உருவத்தையும் மாற்றுகிறது. பல வேளைகளில் நச்சின் விளைவுகள் சில காலம் மேற்கொள்ளப்பட்டதை போன்று தோன்றுகிறது. ஆனால் அதன் விளைவுகள் சரீரத்திலேயே தங்கியிருக்க பின்வரும் நாட்களில் மிக பெரிய பாதிப்பு உண்டாகிறது. நச்சுத்தன்மையுள்ள மருந்துகளின் உபயோகத்தால் அநேக தங்கள் மீது வாழ்நாள் முழுவதற்குமான சுகவீனத்தை கொண்டு வருகிறார்கள். ஆரோக்கியத்திற்கான இயற்கை முறைகளை கையாண்டிருந்தால் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய அநேக வாழ்க்கைகளும் முடிந்து போயிருக்கின்றன. தீர்வுகள் என்று அழைக்கப்படும் அநேக மருந்துகளில் இருக்கிற நச்சுக்கள் ஆத்மா மற்றும் சரீரத்திற்கு அழிவை கொண்டு வரும் பழக்கங்களையும் பசியையும் உண்டாக்குகின்றன. தொழிற்சாலைகளில் தயாராகும் பிரபலமான மருந்துகளும் மருத்துவர் கொடுக்கும் சில மருந்துகளும் கூட சமுதாயத்திற்கு பயங்கரமான சாபங்களான மது பழக்கத்திற்கும் போதை மருந்து பழக்கங்களுக்கும் அஸ்திவாரம் அமைப்பதில் பங்கு வகிக்கின்றன. மேன்மையான காரியங்களை குறித்த ஒரே நம்பிக்கை சரியான கொள்கைகளில் மக்களுக்கு கல்வியூட்டுவதிலேயே இருக்கிறது. மீட்பளிக்கும் வல்லமை மருந்துகளில் அல்ல, இயற்கையில் இருக்கிறது என்று மருத்துவர்கள் மக்களுக்கு போதிக்கட்டும். ஆரோக்கிய சட்டங்களை மீறினதன் விளைவுகளிலிருந்து சரீரத்தை விடுவிக்கும் இயற்கையின் முயற்சியே வியாதி. வியாதி ஏற்படும் போது அதற்கான காரணம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆரோக்கியமற்ற நிலைகள் மாற்றப்பட்டு தவறான பழக்கங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். பின்னர் அசுத்தங்களை வெளியேற்றுவதிலும் சரீரத்தில் சரியான நிலையை ஸ்தாபிப்பதிலும் இயற்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இயற்கை தீர்வுகள். சுத்தமான காற்று, சூரிய ஒளி, இச்சையடக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, முறையான ஆகாரம், தண்ணீரின் உபயோகம், தெய்வீக வல்லமையின் மேல் வைக்கும் நம்பிக்கை, இவைகளே மெய்யான தீர்வுகள். இயற்கை தீர்வுகளுக்கான முகவர்களையும் அவைகளை உபயோகிக்கும் முறைகளையும் குறித்த அறிவை ஒவ்வொரு நபரும் பெற்றிருக்க வேண்டும். நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதில் இருக்கிற கொள்கைகளை புரிந்து அந்த அறிவை சரியாக உபயோகிக்க தகுதியளிக்கும் நடைமுறை பயிற்சியை பெறுவது அவசியம். இயற்கை வைத்தியத்தை உபயோகிப்பது அதிக கவனிப்பையும் முயற்சியையும் கோருகின்றது. அதை கொடுக்க அநேகர் ஆயத்தமாக இல்லை. சுகமளித்து மீண்டும் கட்டுகிற இயற்கையின் முறை படிப்படியானது. அது பொறுமையற்றவர்களுக்கு மிக தாமதமானதாக தோன்றுகிறது. பாதிப்பை ஏற்படுத்துகிற திளைப்புகளை அர்ப்பணிக்க தியாகம் அவசியம். எனினும் தடை செய்யப்படாத போது இயற்கை தன் வேலையை ஞானமாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்கிறது என்பது முடிவில் காணப்படும். அவளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதில் உறுதியாக இருப்பவர்கள் சரீர ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் அதன் பலனை பெறுவார்கள். ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் மிக குறைவான கவனமே பொதுவாக கொடுக்கப்படுகிறது. வியாதி வரும்போது அதற்கு எவ்விதம் சிகிச்சை அளிப்பது என்பதை அறிவதை காட்டிலும் அதை தடுப்பது மிகவும் மேன்மையானது. தன் சார்பாகவும் மனுக்குலத்தின் சார்பாகவும் வாழ்க்கையின் சட்டங்களை குறித்து அறிந்து அவைகளுக்கு மனமுவந்து கீழ்ப்படிவது ஒவ்வொரு நபரின் கடமையாக இருக்கிறது. அனைத்து உயிரினங்களிலும் மிகவும் அற்புதமான மனித சரீரத்தோடு அனைவரும் அறிமுகமாக இருக்க வேண்டும். வெவ்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளையும் அனைத்தும் ஆரோக்கியமாக செயல்பட எவ்விதம் அவைகள் ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தின் மேலிருக்கிற மனதின் தாக்கத்தை குறித்தும் மனதின் மேலிருக்கிற சரீரத்தின் தாக்கத்தை குறித்தும் அவைகளை கட்டுப்படுத்துகிற சட்டங்களை குறித்தும் அவர்கள் ஆராய வேண்டும். வாழ்க்கையின் போராட்டங்களுக்கான பயிற்சி. ஆரோக்கியம் எதேச்சையானதல்ல என்று நாம் எத்தனை முறை கூறினாலும் அது மிகையாகாது. அது சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதன் விளைவே. ஓட்டப்பந்தயங்களில் ஓடுகிறவர்களாலும் வலிமையை பரிசோதிக்கிறவர்களாலும் இது உணரப்படுகிறது. இந்த மனிதர்கள் மிகவும் கவனமான ஆயத்தங்களை செய்கிறார்கள். முழுமையான பயிற்சிக்கும் கண்டிப்பான ஒழுங்குக்கும் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சரீர பழக்கங்கள் ஒவ்வொன்றும் கவனமாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. சரீரத்தின் எந்த உறுப்பையோ அல்லது அதன் செயலையோ முடுக்கி போடுகிற அல்லது பலவீனப்படுத்துகிற நெகிழ்ச்சியோ எதிலும் மிஞ்சுவதோ அல்லது கவனமின்மையோ தோல்வியை உறுதிப்படுத்தும் என்று அவர்கள் அறிவார்கள். வாழ்க்கையின் போராட்டத்தில் வெற்றியை உறுதிப்படுத்த அப்படிப்பட்ட கவனம் எவ்வளவு அதிமுக்கியமாயிருக்கிறது. நாம் ஈடுபட்டிருப்பது பாவனை யுத்தமல்ல, நித்திய விளைவுகளை உண்டாக்கும் யுத்தத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். காணக்கூடாத சத்துருக்களை நாம் சந்திக்க வேண்டியதிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் ஆட்சி செய்கிற தீய தூதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை காயப்படுத்துகிற எதுவும் சரீர பலத்தை குறைப்பது மாத்திரமல்ல, மன மற்றும் சன்மார்க்க வல்லமைகளையும் பலவீனப்படுத்த ஏதுவாயிருக்கிறது. ஆரோக்கியம் இல்லாத எந்த ஒரு பழக்கத்தில் திளைப்பதும் சரியையும் தவறையும் பாகுபடுத்தி பார்ப்பதை அதிக கடினமாக்குவதால் தீமையை எதிர்ப்பதை அதிக கடினமாக்குகிறது. அது தோல்வியையும் வீழ்ச்சியையும் குறித்த ஆபத்தை அதிகப்படுத்துகிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். 1 கொரிந்தியர் 9:24. நாம் ஈடுபட்டிருக்கிற இந்த போரில் சரியான கொள்கைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒழுங்குபடுத்தும் அனைவரும் வெற்றி பெறலாம். இந்த கொள்கைகளை வாழ்க்கை காரியங்களில் பழக்கப்படுத்துவது பல வேளைகளில் முக்கியமற்றதாக, நம் கவனத்தை கவரக்கூடாத மிக சிறிய காரியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்முன் இருக்கும் காரியங்களின் கண்ணோட்டத்தில் நாம் செய்ய வேண்டியதிருக்கிற எதுவும் சிறியதல்ல. வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிற தராசில் ஒவ்வொரு செயலும் தன் எடையை சேர்க்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், 24 என்று வேதவாக்கியம் அழைக்கிறது. நம்முடைய முதல் பெற்றோரின் இச்சையடக்கமில்லாத ஆசை ஏதேனை இழக்க வைத்தது. அதை திரும்ப பெறுவதில் எல்லா காரியங்களிலும் இச்சையடக்கத்தோடு இருப்பது மனிதர் உணர்ந்திருப்பதை காட்டிலும் மிக பெரிய பங்கு வகிக்கிறது. முற்கால கிரேக்க விளையாட்டுகளில் போட்டியிட்டவர்கள் பழக்கப்படுத்தியிருந்த சுய மறுப்பை சுட்டிக்காட்டிய அப்போஸ்தலன் பவுல், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கிங் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்கிறார். 25-27. சீர்திருத்தத்தின் வளர்ச்சி அடிப்படை சத்தியத்தை தெளிவாக உணர்ந்திருப்பதை சார்ந்திருக்கிறது. ஒரு புறத்தில் குறுகிய தத்துவத்திலும் கடினமான ஆச்சாரங்களிலும் இருந்து ஆபத்து முளைக்க, மறுபுறத்தில் கவனமற்ற தாராளவாதத்தினால் மாபெரும் ஆபத்து இருக்கிறது. நிலைத்து நிற்கிற அனைத்து சீர்திருத்தத்தின் அஸ்திபாரமும் தேவனுடைய பிரமாணமே. இந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதன் அவசியத்தை தெளிவான குறிப்பான விதங்களில் நாம் கொடுக்க வேண்டும். அதன் கொள்கைகள் மனிதர் முன்பாக வைக்கப்பட வேண்டும். அவைகள் தேவனைப் போலவே நித்தியமானவைகளும் தவிர்க்க முடியாதவைகளுமாய் இருக்கின்றன. ஆதி விசுவாச துரோகத்தின் மிகவும் வருந்தத்தக்க விளைவுகளில் ஒன்று சுயத்தை கட்டுப்படுத்துகிற மனித பலத்தின் இழப்பே. இந்த வல்லமை மீண்டும் பெறப்படும் போது மாத்திரமே அங்கே மெய்யான முன்னேற்றம் இருக்கும். குணத்தை கட்டும் மன மற்றும் ஆத்ம வளர்ச்சிக்கு சரீரம் ஒரே ஊடகமாக இருக்கிறது. எனவேதான் சரீர வல்லமைகளை பலவீனப்படுத்தி தரம் தாழ்த்தும்படி ஆத்மாக்களின் சத்துரு தனது சோதனைகளை திருப்புகிறான். இதில் அவன் வெற்றி பெற்றால் முழு மனிதனும் தீமைக்கு கொடுக்கப்படுவான். நம்முடைய சரீர இயல்பின் போக்குகள் மேன்மையான வல்லமையின் ஆட்சியின் கீழ் இல்லாவிடில் நிச்சயமாக அழிவையும் மரணத்தையுமே கொண்டு வரும். சரீரம் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும், மனிதனின் உன்னத வல்லமைகள் ஆட்சி செய்ய வேண்டும். உணர்ச்சிகள் சித்தத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு சித்தந்தானும் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். காரணத்தை அறிகிற ஆராய்ச்சி செய்யும் வல்லமை தெய்வீக கிருபையினால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும். தேவனுடைய கோரிக்கைகள் நம்முடைய மனசாட்சிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். சுயத்தை ஆட்சி செய்ய வேண்டிய கடமைக்கும் தூய்மையின் அவசியத்திற்கும் தரம் தாழ்த்தும் ஒவ்வொரு பசி அல்லது தீட்டான பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எழுப்பப்பட வேண்டும். மனம் மற்றும் சரீரத்தின் அனைத்து வல்லமைகளும் தேவனுடைய ஈவு என்கிற உண்மையாலும், அவைகள் அவருடைய சேவைக்காக மிகவும் சிறப்பான நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உண்மையாலும் அவர்கள் உணர்த்தப்பட வேண்டும். நற்செய்தியின் அடையாளமாக இருந்த முற்கால சடங்குகளில் குறையுள்ள காணிக்கைகள் தேவனுடைய பலிபீடத்திற்கு கொண்டு வரப்பட முடியாது. கிறிஸ்துவை சுட்டிக்காட்டிய பலிகள் பழுதற்றதாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ பலியாக, பரிசுத்தமும் பிழையற்றதுமாக, தேவனுக்கு பிரியமானதாக ரோமர் 12:1, எபேசியர் 5:27 இருக்க வேண்டும் என்று இந்த விளக்கத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. தெய்வீக வல்லமையினால் தவிர வேறு எந்த ஒன்றினாலும் மெய்யான சீர்திருத்தம் உண்டாக முடியாது. இயற்கையான மற்றும் விருத்தி செய்கிற போக்குகளுக்கு எதிரான மனித கட்டுப்பாடுகள் எல்லாம் மிக பெரிய வெள்ளத்திற்கு எதிரான மணல் திடல் போன்றதே. கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கும் வல்லமையாகும் வரையிலும், உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் நம்மை அலைகழிக்கிற சோதனைகளை நம்மால் எதிர்க்க முடியாது. மனிதன் ஆத்மாவை சீரழிக்கிற இயற்கையான நாட்டங்கள் மேல் பரிபூரண கட்டுப்பாட்டை பெறும்படியாகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்தார். ஆத்ம மற்றும் சரீரத்தின் வைத்தியராக போராடும் இச்சைகளின் மேல் அவர் வெற்றி கொடுக்கிறார். மனிதன் முழுமையான குணத்தை பெற ஒவ்வொரு வசதியையும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஒருவர் தன்னை அர்ப்பணிக்கும் போது மனம் பிரமாணத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. ஆயினும் அது ஒவ்வொரு கைதிக்கும் விடுதலையை அளிக்கிற ராஜரீக பிரமாணமே. கிறிஸ்துவோடு ஒன்றாவதினால் மனிதன் சுதந்திரவாளியாகிறான். கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது என்றால் பரிபூரண நிலையில் திரும்ப வைக்கப்படுவதென்று பொருள். தேவனுக்கு கீழ்ப்படிவது பாவத்தின் அடிமை தலையிலிருந்து சுதந்திரமும், மனித உணர்ச்சிகள் மற்றும் உணர்ச்சி வேகங்களிலிருந்து விடுதலையுமாயிருக்கிறது. மனிதன் தன்னையும் தன்னுடைய சொந்த நாட்டங்களையும் வெற்றி கொண்டவனாகவும், துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும், இந்த பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளையும், வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் மேற்கொண்டவனாகவும் எபேசியர் 6:12 நிற்க முடியும். இப்படிப்பட்ட போதனை வீட்டை தவிர வேறு எங்கும் அதிகம் அவசியப்படுவதில்லை, வேறு எங்கும் அதிக நன்மையை கொண்டு வருவதில்லை. குணத்திற்கும் பழக்கத்திற்கும் அஸ்திபாரமிடுவது பெற்றோர்களின் வேலை. தேவனுடைய பிரமாணத்தின் கொள்கைகள் சரீர மற்றும் மன ஆரோக்கியத்தில் செல்வாக்கை கொண்டிருக்கின்றன என்று சொல்வதில் சீர்திருத்தம் துவங்க வேண்டும். உலகத்தை அழிவிற்கு அடித்து செல்லும் தீமைகளுக்கு எதிரான நமது ஒரே பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதில்தான் இருக்கிறது என்று காண்பியுங்கள். தங்களுக்கு மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகளுக்குமான பெற்றோரின் பொறுப்புகளை தெளிவாக்குங்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை குறித்த அல்லது மீறுதலை குறித்த உதாரணத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய உதாரணத்தினாலும் போதனையினாலும் அவர்கள் வீட்டாரின் நித்தியம் தீர்மானிக்கப்படுகிறது. பெற்றோர்கள் எவ்விதம் கொண்டு வருகிறார்களோ அவ்விதமே பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோர் தங்கள் செய்கைகளின் விளைவுகளை கண்டறிய நடத்தப்படுவார்களானால், தங்கள் உதாரணம் மற்றும் போதனையினால் பாவம் அல்லது நீதியின் வல்லமையை எவ்விதம் உயர்த்தி நிலைநிறுத்துகிறார்கள் என்று அவர்கள் காணக்கூடுமானால் நிச்சயமாக ஒரு மாற்றம் செய்யப்படும். அநேகர் பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்து திரும்பி வாழ்க்கையின் தெய்வீக கொள்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணத்தின் வல்லமை. மக்களின் வீடுகளில் ஊழியம் செய்து, நோயாளிகளின் படுக்கை அருகே கவனித்திருந்து, துயரப்பட்டவர்களை விடுதலை செய்து, கல்லறையின் விளிம்புகளிலிருந்து அவர்களை திரும்ப கொண்டு வந்து, மரித்து கொண்டிருப்பவருக்கு நம்பிக்கையை கூறி ஊழியம் செய்கிற மருத்துவர், சிலருக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிற அவர்களுடைய நம்பிக்கையிலும் பிரியத்திலும் ஒரு இடத்தை பெறுகிறார்கள். இது போன்ற மாபெரும் சத்தியங்கள் அல்லது வெகு தூரம் எட்டும் செல்வாக்கு நற்செய்தி ஊழியருக்கு கூட கொடுக்கப்படவில்லை. போதனையை காட்டிலும் எவ்வளவும் குறையாத மருத்துவரின் உதாரணம் சரியானதற்கு சாதகமான வல்லமையாக இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாட்டின் விளக்கமாயிருக்கிற வாழ்க்கை பழக்கங்களுள்ள ஆண்களையும் பெண்களையும் சீர்திருத்தம் அழைக்கிறது. நாம் கற்கிற கொள்கைகளை செயல்படுத்துவதுதான் அவைகளுக்கு பலம் சேர்க்கிறது. இழந்து போன இராஜாங்கத்தை மனிதருக்கு மீண்டும் கொடுப்பதிலும் சுயத்தின் மேல் வெற்றி அளிப்பதிலும் தேவனுடைய கிருபை என்ன செய்யக்கூடும் என்பதற்கான நடைமுறை விளக்கம்தான் உலகத்திற்கு தேவையாயிருக்கிறது. கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கைகளினால் வெளிப்படுத்தப்படுகிற நற்செய்தியின் இரட்சிக்கும் வல்லமையை குறித்த அறிவை போன்று வேறு எதுவும் உலகத்திற்கு வேண்டியதில்லை. சரியான உதாரணத்தின் பலமும் உற்சாகமும் தேவைப்படுகிற மக்களோடு மருத்துவர் தொடர்ச்சியான தொடர்புக்குள் கொண்டு வரப்படுகிறார். அநேக சன்மார்க்க வல்லமையில் பலவீனமாக இருக்கின்றனர். சுய கட்டுப்பாட்டை இழந்தவர்களாக அவர்கள் சோதனைகளால் எளிதாக மேற்கொள்ளப்படுகின்றனர். ஒவ்வொரு தீங்கு விளைவிக்கும் பழக்கத்தையும் தீட்டுப்படுத்தும் இச்சையையும் மேற்கொள்ள தன்னை பலப்படுத்துகிற கொள்கையின் பலத்தை தனது சொந்த வாழ்க்கையில் வெளிக்காட்டும் போதே மருத்துவர் இந்த ஆத்துமாக்களுக்கு உதவி செய்ய முடியும். அவருடைய வாழ்க்கையில் தெய்வீக வல்லமையின் செயல்பாடு காணப்பட வேண்டும். இங்கே அவர் தவறுவாராகில் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு பலமானதாகவும் வசப்படுத்துகிறதாகவும் இருந்தாலும் அவருடைய செல்வாக்கு தீமைக்கேதுவாகவே இருக்கும். தங்களுடைய சொந்த தவறான பழக்கங்களினால் சன்மார்க்கத்தில் சீரழிந்த அநேகர் மருத்துவ ஆலோசனையையும் சிகிச்சையையும் நாடுகின்றனர். அவர்கள் நெருக்கப்பட்டு பலவீனமடைந்து காயப்பட்டு தங்கள் மதியினத்தையும் வெற்றி கொள்ள முடியாத தங்கள் இயலாமையையும் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கின நினைவுகளையும் உணர்வுகளையும் தொடர உற்சாகப்படுத்தும் எதுவும் இவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடாது. தூய்மை மற்றும் உன்னத நேர்மையான நினைவுகள் கொண்ட சூழலை அவர்கள் சுவாசிக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான உதாரணத்தை கொடுக்க வேண்டியவர்கள் தாமும் ஆபத்தான பழக்கங்களால் கவரப்பட்டிருந்து அவர்களுடைய செல்வாக்கு சோதனைகளுக்கு அதிக பலம் சேர்க்குமானால் அவர்களுடைய பொறுப்பு எவ்வளவு பயங்கரமானதாயிருக்கும். மருத்துவரும் இச்சையடக்க ஊழியமும் புகையிலை அல்லது போதைப்பானங்களை உபயோகித்து தங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழித்து கொண்டிருக்கிற அநேகர் மருத்துவரின் கவனிப்பின் கீழ் வருகிறார்கள். தனது பொறுப்பில் உண்மையாயிருக்கிற மருத்துவர் வேதனையின் காரணத்தை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். அவரே புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை உபயோகித்தால் அவரின் வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? தனது சொந்த திளைப்பை தான் அறிந்திருக்க நோயாளிகளின் வாழ்க்கையில் இருக்கிற தொற்றை சுட்டிக்காட்ட அவர் தயங்க மாட்டாரா? தானே இவைகளை உபயோகிக்க கெடுதியான விளைவுகளை குறித்து அவர் எவ்விதம் வாலிபரை உணர்த்த முடியும்? மருத்துவர் தானும் தீய பழக்கங்களில் திளைத்திருக்கும் போது எவ்வாறு அவர் தூய்மைக்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் உதாரணமாக சமுதாயத்தில் நிற்க முடியும்? இச்சையடக்கம் தொடர்பான வேலையில் அவர் எவ்விதம் திறமையான ஊழியராக இருக்க முடியும்? அவருடைய சுவாசம் தானும் மதுபானம் அல்லது புகையிலையின் வாசத்தினால் நிறைந்து புண்படுத்துவதாக இருக்கும்போது வியாதிப்பட்டோர் மற்றும் மரித்து கொண்டிருப்பவர்களின் படுக்கை அருகே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியராக அவர் எவ்விதம் இருக்க முடியும்? போதை தரும் நச்சுக்களினால் தனது நரம்புகளை சீர்குலைத்து தனது மூளையை மழுங்க செய்திருக்க கைதேர்ந்த மருத்துவர் என்று அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிற்கு எவ்விதம் அவர் உண்மையாயிருக்க முடியும்? துரிதமாக பகுத்துணர்வதும் துல்லியமாக செயல்படுவதும் அவருக்கு கூடாததாயிருக்கும் அல்லவா? தனது சொந்த சரீரத்தை ஆட்சி செய்கிற சட்டங்களுக்கு கீழ்ப்படியாது மன மற்றும் ஆரோக்கிய நலத்திற்கு மேலாக சுயத்தை திருப்திப்படுத்த தெரிந்து கொள்ளும் போது மனித வாழ்க்கைகளை குறித்த பொறுப்புகள் தன்மேல் வைக்கப்பட தான் தகுதியற்றவர் என்பதை இதனால் அவர் அறிவிக்கவில்லையா? எவ்வளவு திறமையும் உண்மையுமானவராக இருப்பினும் மருத்துவரின் அனுபவத்தில் அதிகமான ஊக்கமின்மையும் தோல்வியும் இருக்கிறது. நிறைவேறுவதைக் காண தான் ஏங்கியிருந்த வேலைகள் பல வேளைகளில் தோல்வியடைகின்றன. நோயாளிகளுக்கு சுகம் கிடைத்தாலும் அது அவர்களுக்கோ உலகத்திற்கோ நன்மை தராது போகலாம். வியாதியை வரவழைக்கும் திளைப்புகளை மீண்டும் செய்யும்படியாகவே அநேகர் ஆரோக்கியமடைகின்றனர். முன்பிருந்த அதே ஆர்வத்தோடு மதியீனத்திலும் சுய திளைப்பின் சுற்றுகளிலும் மீண்டும் திளைக்கின்றனர். அவருக்கான மருத்துவரின் வேலை வீசி எறியப்பட்டதை போன்று தோன்றுகிறது. இதே அனுபவம் கிறிஸ்துவிற்கு இருந்தது. எனினும் துன்பப்பட்ட ஒரு ஆத்மாவிற்கான தனது முயற்சிகளை அவர் விடவில்லை. குணமடைந்த 10 தொழு நோயாளிகளில் ஒருவன் மாத்திரமே அந்த ஈவை பாராட்டினான். அவன் அந்நியனும் சமாரியனுமாயிருந்தான். அந்த ஒருவனுக்காக 10 பேரை கிறிஸ்து குணப்படுத்தினார். இரட்சகர் பெற்ற வெற்றியை காட்டிலும் மேலான வெற்றியை மருத்துவர் பெறவில்லையெனில் முதன்மை மருத்துவரிடமிருந்து அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்துவை குறித்து அவர் இலக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏசையா 42:4-53:11 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்மா மாத்திரம் கிருபையின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்குமானாலும் அந்த ஒரு ஆத்மாவை காப்பாற்ற பாடுகளும் சிறுமையும் கொண்ட வாழ்க்கையையும் அவமானமான மரணத்தையும் கிறிஸ்து தெரிந்து கொண்டிருப்பார். நம்முடைய முயற்சிகளினால் ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டு ஆண்டவருடைய மன்றங்களில் பிரகாசிக்கும்படி பொருத்தப்படுவானெனில் களி கூற நமக்கு காரணமில்லையா? மருத்துவரின் கடமைகள் கடினமானதும் சோதிக்கிறதுமாயிருக்கிறது. அவைகளை மிகவும் வெற்றிகரமாக செய்ய பலமுள்ள சரீரமும் தீவிரமான ஆரோக்கியமும் அவருக்கு தேவை. மருத்துவரின் அழைப்பில் இருக்கிற சோர்வுண்டாக்கும் ஊழியத்தை தாங்க பலவீனமான அல்லது வியாதி கொண்ட மனிதனால் முடியாது. பூரண சுய கட்டுப்பாடு இல்லாத ஒருவர் அனைத்து விதமான வியாதிகளையும் கையாளும் தகுதியை அடைய முடியாது. பல வேளைகளில் குறைவான தூக்கத்தோடு உணவை நெகிழ்ந்து சமுதாய மகிழ்ச்சிகளிலிருந்தும் ஆவிக்குரிய பாக்கியங்களிலிருந்தும் துண்டிக்கப்படும் மருத்துவரின் வாழ்க்கை தொடர் நிழலின் கீழே இருப்பதை போன்று தோன்றுகிறது. அவர் காண்கிற வேதனையும் உதவிக்காக ஏங்கும் மனிதரும் இழிவானவருடனான அவருடைய தொடர்பும் மனதை சோகப்படுத்தி மனுக்குலத்தின் மேலிருக்கும் நம்பிக்கையை ஏறக்குறைய அழித்து விடுகிறது. வியாதியோடும் மரணத்தோடும் இருக்கிற போராட்டத்தில் ஒவ்வொரு சக்தியும் அதனுடைய எல்லையை எட்டுகிறது. இந்த கொடிய நெருக்கத்தினால் வரும் எதிர்விளைவுகள் குணத்தை மிக அதிகமாக சோதிக்கின்றன. அப்போதுதான் சோதனை மிகவும் பலமாக இருக்கிறது. மற்ற எந்த அழைப்பில் இருப்பவரை விடவும் மருத்துவருக்குதான் சுய கட்டுப்பாடும் ஆவியின் தூய்மையும் பரலோகத்தை பிடித்து கொள்ளும் விசுவாசமும் தேவை. சரீர பிரமாணங்களை மற்றவர் நிமித்தமும் தன் நிமித்தமும் அலட்சியப்படுத்த அவரால் முடியாது. சரீர பழக்கங்களை அசட்டை செய்வது ஆவிக்குரிய பழக்கங்களை அசட்டை செய்ய நடத்தும். எந்த சூழ்நிலையிலும் கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டு தேவனிடம் மாத்திரமே காணப்படுகிற உறுதியான நோக்கத்தினால் பலப்படுத்தப்பட்டு தகுதிப்படுத்தப்படுவதுதான் மருத்துவருக்கான ஒரே பாதுகாப்பு. அவர் தனது குணத்தின் சன்மார்க்க சிறப்போடு நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் காணப்படாத உலகத்தின் பார்வையில் அவர் வாழ வேண்டும். அதரிசனமானவரை தரிசித்த மோசேயைப் போல அவர் நிலைத்திருக்க வேண்டும். நீதியின் வேர் தெய்வ பக்தியில் தான் இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட தனது வாழ்க்கை தேவனுக்குள் மறைந்திடாவிடில் எந்த மனிதனும் சக மனிதன் முன் தூய்மையான ஆற்றலுள்ள வாழ்க்கையை தொடர்ந்து நிலைநாட்ட முடியாது. மனிதருக்கிடையே செய்யும் செயல்கள் எவ்வளவு அதிகமோ பரலோகத்தோடு அவருடைய இருதயம் வைக்கும் தொடர்பும் அவ்வளவு நெருக்கமானதாக இருக்க வேண்டும். மருத்துவரின் கடமை எவ்வளவு பெரிதும் அவருடைய பொறுப்புகள் எவ்வளவு அவசரமானதுமாயிருக்கிறதோ அவ்வளவு அதிகமான தெய்வீக வல்லமையும் அவருக்கு அவசியமாகிறது. நேரம் அநித்தியமான காரியங்களிலிருந்து மிச்சப்படுத்தப்பட்டு நித்தியமான காரியங்களின் மேல் தியானிக்க செலவிடப்பட வேண்டும். பலத்தின் ஆதாரமானவரிடமிருந்து தன்னை பிரிக்கக்கூடிய அத்துமீறும் உலகத்தை அவர் தடுக்க வேண்டும். மற்ற அனைத்து மனிதரை காட்டிலும் அவர் ஜெபத்தினாலும் வேதவாக்கியங்களை ஆராய்வதினாலும் தேவனுடைய பாதுகாக்கும் கேடகத்தின் கீழ் தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாவிற்குள் தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிற சத்தியம், நீதி மற்றும் இரக்கத்தின் கொள்கைகளோடு ஒவ்வொரு மணியிலும் தன் நினைவோடான தொடர்போடு வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கீழ்ப்படியப்படுகிறதோ அந்த அளவே அது ஒவ்வொரு செயலையும் குணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆற்றலோடு உணர்த்தி தனது ஜீவனால் அவைகளை தொடும். அது ஒவ்வொரு சிந்தையையும் தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு வாஞ்சையையும் கட்டுப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை தங்கள் நம்பிக்கையாக வைப்பவர்கள் மனிதரைப் போல தங்களை ஆட்சி செய்து பலமாயிருப்பார்கள். அவர்கள் கீழ்த்தரமான அனைத்திலிருந்தும் தீட்டில்லாத சூழலுக்குள் எழும்புவார்கள். மனிதன் தேவனுடைய தோழமைக்குள் இருக்கும்போது யோசேப்பையும் தானியேலையும் அஞ்ஞான மன்றங்களின் சீர்கேடுகளுக்கு நடுவில் பாதுகாத்த அதே அசைக்க முடியாத குறிக்கோள் அவனுடைய வாழ்க்கையையும் மாசில்லாத தூய்மையுள்ளதாக்கும். அவனுடைய குண வஸ்திரங்கள் கரையற்றவையாயிருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஒளி மங்காதிருக்கும். பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் மாறாத மகிமையோடு நிலையாக அவன் மேல் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை சமுதாயத்தில் பலத்தின் கூறாயிருக்கும். அது தீமைக்கு எதிரான தடுப்பாகவும் சோதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாகவும் பாரங்களுக்கும் சோர்வுகளுக்கும் மத்தியில் சரியான பாதையை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் இருக்கும். ஆமீன்.